மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமம் தருவே இறை மாண்பு இன்று பெறுவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கமும் இறை ஆசிரியையும் மகிழ்வோடு விரித்தாக்குகிறேன். லைஃப் இஸ் டு செலப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும் என சொல்லி. ஆனால் வாழ்க்கையில் நாம் எதை கொண்டாட வேண்டும் என்பதிலும் நமக்கு முழுமையான புரிதல் தேவைப்படுகிறது. இன்றைய நாளில் இறை வார்த்தை நம்மை நாம் எதை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம், எத்தகைய வாழ்வினை நாம் கொண்டாடுவதற்காய் இறைவன் தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தனியே அவருக்கென பிரித்து வைத்திருக்கிறான சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களோடும் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற அவருடைய திட்டத்தையும் நாம் ஏற்று வாழக்கூடியவர்களாய் மாற இத்திருப்பலியிலே நாம் வர வேண்டும். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் குற்றங்கள் பாவங்களுக்காய் மனம் வருந்தி வானக தந்தையிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு வழங்க நீர் திருவுளமானி. அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்களென நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது ஆட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆ
முதல் வாசகம். மாசித்தோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தை 1-10 வரை. அந்நாள்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பேருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசித்தோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசித்தோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசித்தோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைத்துலகோரே ஆண்டவரே, ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே, ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே, ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் திருமுன் ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மெய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மெய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரே, ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே, ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்துவோடு உயிர் பெற்று இருந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவானர் செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய நாளில் நற்செய்தியினுடைய ஒளியின் பின்னணியில் உங்களோடு நான் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மே மாதத்தினுடைய இறுதியை நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். நிறைய விழாக்கள், எதையெல்லாம் கடந்த 2 ஆண்டுகள் நம்மால் கொண்டாட முடியவில்லையோ அத்தனையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இந்த ஒரு மாதத்திலேயே திருமுழுக்கில் துவங்கி திருமணம் வரை, நற்கருணையில் துவங்கி உறுதி பூசுதல் வரை அத்துணை விழாக்களையும் நாம் இந்த மாதத்தில் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் தேர்வுகள் என்றாலும் கூட தேர்வுகளையும் கூட இடையூறு செய்யாதபடிக்கு விழாக்களை எப்படியேனும் அமைத்து பங்கு திருவிழா, கிளைக்கோவில் விழா என சொல்லி விழாக்களை ஏராளமாய் நாம் அடுக்கி கொண்டே இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மே மாதம் ஏப்ரல் மாதங்களிலே புதிதாக நிறைய குருக்கள் திருநிலைப்படுத்தப்படுவார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளிலும் குறிப்பாக தமிழக திருவையிலே நிறைய திருத்தொண்டர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டு அந்த ஒரு விழாவையும் நாம் கொண்டாடி வருகிறோம். அதோடு சேர்த்து கூட வெள்ளி விழாக்கள், பொன் விழா என சொல்லி எங்கு பார்த்தாலும் ஒரே விழா கோலமாக இருப்பதை நாம் காண்கிறோம், பங்கெடுக்கிறோம். சமீபத்தில் நானும் கூட இதுபோன்ற அருள்பொழிவு விழாக்களிலும் பொன் விழா வெள்ளி விழா கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தன்னுடைய குருத்துவத்தை, தன்னுடைய துறவரத்தை அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது, அதற்கு பொன் விழாக்களை வெள்ளி விழாக்களை முன்னெடுக்கிற பொழுது என் மனதில் அந்த நேரத்தில் தோன்றியதுதான், எதை நாம் கொண்டாட உண்மையில் அழைக்கப்படுகிறோம்? அந்த ஒரு கேள்வியோடு இணைந்துதான் இன்றைய நாள் நற்செய்தி எனக்கு பதில் கொடுப்பதாய், நமக்கு பதில் கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டுமாய் நேரம் இருக்கிற பொழுது நற்செய்தி எடுத்து வாசித்து பாருங்களேன். இயேசு மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒரு தெளிவை கொடுக்கிறார். உலகம் உங்களை வெறுக்கிறதா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை வெறுப்பதற்கு முன்னதாகவே உலகு என்னை வெறுத்துவிட்டது. உலகு உங்களை அன்பு செய்யவில்லவா? எந்த அன்பு என்னிடத்தில் கிடைக்கவில்லையோ, எந்த அன்பு எனக்கு கிடைக்கவில்லையோ, அதே அன்புதான் உங்களுக்கும் கிடைக்கவில்லை. இந்த உலகின் பார்வையில் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? உங்களை புறக்கணிப்பதற்கு முன்னதாகவே இந்த உலகம் என்னையும் புறக்கணித்து விட்டது. என்னைக்குமே பணியாளர்கள் தலைவரை விட மேலானவர்கள் அல்ல. உங்கள் தலைவராக என்னை இந்த உலகம் இப்படியெல்லாம் புறக்கணித்திருக்கிறது என சொன்னால், என் பெயரால் இருக்கின்ற உங்களையும் இந்த உலகம் புறக்கணிக்கும், வெறுக்கும் உங்களுக்கும் காயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆழமான போதனையாக இருக்கிறது. அதிலும் ஒரு வரியை அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால், நீங்கள் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் உலகு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும், அன்பு செய்திருக்கும். ஆனால் நான் உங்களை உலகத்திலிருந்து தனியே பிரித்து வைத்து விட்டேன். இந்த இறை வார்த்தை எல்லா மக்களுக்கும் செய்தியை கொடுத்தாலும் கூட, கடவுளுடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுப்பதாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக இந்த உலகிலிருந்து நான் உங்களை தனியே தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த பின்னணியில்தான் நாம் கொண்டாடுகின்ற குருத்தவமும் துறவரமும் நமக்கு ஒரு புதிய பொருளை கொடுக்க வேண்டும். இயேசுவிற்கு கிடைத்த அதே வெறுப்பும், இயேசுவுக்கு கிடைத்த அதே காயங்களும், அதே தண்டனையும் அவருடைய பணியாளர்களாகி நமக்கும் கிடைக்கும் என சொல்லி இயேசு சொல்கிறாரே. அப்படி என சொன்னால் பணியாளர்களாகி நாம் எதை உண்மையில் கொண்டாட வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்மையில் அவர்கள் பெறுகிற காயங்களைத்தான் வாழ்க்கையில் கொண்டாட வேண்டும். அவர்கள் பெறுகிற காயங்களை தான் கடவுளுக்கு முன் மிகச்சிறந்த காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இறை வார்த்தை இலைமறை காயாக நம்மிடத்திலே பேசுகின்ற, எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு மிக நீண்ட பெரிய விழா, தேசத்தை எதிரிகளின் கையிலிருந்து காப்பாற்றிய ஒரு இராணுவ வீரனுக்கு விழா எடுக்கிறார்கள். முன் வரிசையிலே மிகப்பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் என சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம். அந்த ஒரு வீரனுக்கு இந்த தேசத்தை எதிரியின் கையிலிருந்து தன் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றியதற்காக பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. அவர் அத்தனையும் பெற்றுவிட்டு மீண்டுமாய் தன் இருக்கையிலே வந்து அமர்கிறார். விழா முடிந்ததும் செய்தியாளர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு இராணுவ வீரராய், உண்மையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை மிகப்பெரியதாக நீங்கள் எண்ண வேண்டும். உண்மையில் நீங்கள் மிக ஆனந்தமாய் இருக்க வேண்டும். ஏனென சொன்னால், இவ்வளவு பெரிய மனிதர்கள், நட்சத்திர பட்டாளங்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் கரங்களினால் உங்களுக்கு பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த மகிழ்ச்சியை, இந்த வெற்றியை விடவா உங்களுக்கு ஆனந்தமான தருணம் இருக்கப் போகிறது, நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் சொல்லி அந்த ஒரு இராணுவ வீரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த இராணுவ வீரர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் சொல்வதை நான் பணிவோடு மறுக்கிறேன். இந்த பதக்கமும் இந்த நட்சத்திர பட்டாளமும் எனக்கு கொடுத்திருக்கிற மதிப்பை எண்ணி உண்மையில் நான் அகமகிழ்கிறேன். ஆனால் என் உச்சபட்ச, என் அதிகமான மகிழ்ச்சி இதில் அடங்கியிருக்கவில்லை. பதக்கம் அது நான் வீட்டிற்கு சென்றதும் கலற்றி வைத்து விடுவேன். நாளை நான் சில இடங்களுக்கெல்லாம் என் பதக்கத்தை அணிந்து கொண்டு என்னால் செல்ல முடியாது. என் உறவுகளுடைய வீட்டிற்கோ, உறவுகளுடைய திருமணத்திற்கோ, நல்ல காரியத்திற்கோ, கெட்ட காரியத்திற்கோ அதை என் மார்பிலே என்னால் தாங்கிச் செல்ல முடியாது. இந்த பதக்கம் என்பது விழாவோடு முடிந்து விட்டதும் அது நினைவுகளில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. அது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. ஆனால் களத்தில் நான் நின்ற பொழுது, இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக எதிரியோடு சண்டையிட்ட பொழுது என் உடலிலே காயம் ஏற்பட்டதே, அந்த காயம்தான் நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பதக்கம். அந்த பதக்கத்தை நான் ஒரு நாளும் கலற்றி வைக்கப் போவதே இல்லை. அந்த காயம் எனக்கு கொடுத்த மகிழ்ச்சி அதிகம் என சொல்லி அந்த வீரன் பதிவிடுகிறான். இந்த காயம் என் உடலிலிருந்து யாராலும் எடுக்கப்பட முடியாதது. நான் மேற்கொண்ட தியாகத்திற்கு, என் வீரத்திற்கு, என் தாய் மண்ணிற்காய் நான் சிந்திய இரத்தத்திற்கு அது எப்பொழுதுமே ஒரு நினைவூட்டலாய் என்னோடு பயணம் செய்யப்போகிறது என சொல்லி அவர் காயப்பட்ட அந்த தருணத்தை, இரத்தம் சிந்திய அந்த தருணத்தை அவர் உயர்வாக பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய பெயரால் பணி செய்கின்ற நாம், கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய காயங்களைத்தான் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய காயங்களை கடவுளுடைய பலிபீடத்திலே நாம் காணிக்கையாக செலுத்த வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம், புன்னகை எல்லாம் இருக்கும், எதற்கும் பஞ்சமில்லை. ஆனால் நாம் அனுபவிக்கிற வேதனைகளும் காயங்களும் கண்ணீரும் நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சியை விட, புன்னகையை விட அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இயேசு சொல்லுகிறபடி நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலக மக்கள் பயணிக்கின்ற பாதையிலே நாம் பயணிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. முதல் முறையாக கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது என்ன சொன்னார்? அவரை அப்படியே பிடுங்கி நடுகிறார், நீ உன் எல்லாவற்றையும் விட்டுவிடு, உன் இனம், உன் மொழி, உன் நாடு, உன் மக்களினத்தார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ பயணப்படு. ஆபிரகாமுக்கு அது மகிழ்ச்சி கொடுத்திருக்குமா? இதுவரை வாழ்ந்த சுகபோக வாழ்க்கை அவர் விட்டுவிட்டு பயணப்பட வேண்டுமே. அந்த காயத்தை அவர் தாங்கிக் கொண்டாரே, அந்த காயம்தான் அவருக்கு பின்னால் வெற்றி வாகையாய் நின்றது. உன் மகனை பலிகுடி என சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டி இருக்குமாம். உன் அத்தனை செல்வங்களையும் கொடி என சொல்லியிருந்தால் ஆபிரகாம் கொடுத்திருப்பார். அவர் எல்லாவற்றையும் தன் தம்பியிடத்தில் கொடுத்து விட்டு சென்றபோதுதானே அவருக்கு செல்வங்கள் பெரிதல்ல, மாறாக தன் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என சொல்லுகிற பொழுது கடவுளுக்காய் அதை ஒரு காயமாய் ஏற்றுக்கொண்டு தன் மகனை பலியிட அழைத்து சென்றாரே. ஆனால் அந்த காயம்தான் அவர் நம்பிக்கையின் தந்தையாய் மாறுவதற்கு அவருக்கு மிகப்பெரிய உதவியாய் இருந்தது. இப்படியாக வெளியத்திலே எல்லா மனிதர்களையும் கடவுள் அழைக்கிற பொழுது அவர்களுக்கு உண்மையில் அது மிகுந்த வழியை வேதனையை கொடுத்திருக்கும். தன் இயல்பான தன் சௌகரியமான வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் போவதற்கான ஒரு மாற்று பாதையை கடவுள் கொடுத்தாரே. மோசேக்கும் அப்படித்தான், எரேமியாவிற்கும் அப்படித்தான். எல்லாருக்கும் கடவுள் அழைப்பை கொடுத்த பொழுது அதுவரை வாழ்ந்து வந்த சுகமான வாழ்க்கையிலிருந்து கடவுள் அவர்களை பிரித்தெடுத்து போராட்ட வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறார், காயப்படுகின்ற வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறார். எரேமியா புலம்புகின்றாரே, ஆண்டவர் நீர் என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன் என சொல்லி. மோசே அழுதாரே, நான் இந்த மக்களை பெற்றெடுத்தேன் என சொல்லி. இப்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் காயங்கள், ஆனால் அவர்கள் கடவுளுக்காய் தாங்கி சுமந்த அந்த காயங்கள் தான் பின்னாளில் அவர்கள் புனிதர்களாய் இறைவாக்கினர்களாய் நீதிபதிகளாய் அரசர்களாய் நமக்கெல்லாம் முன்மாதிரிகளாய் மாறுவதற்கு மிகப்பெரிய பேருதவியாய் அமைந்திருந்தது. கடவுளுடைய அழைப்பு அன்று மட்டுமல்ல இன்றும் தொடர்ந்து வருகிறதே. கடவுளுக்காய் பணி செய்ய அழைத்திருக்கின்ற அத்துணை ஊழியர்களுக்கும் இது அப்படியே பொருந்தும். நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலெல்லாம் நாம் சமரசத்தை மேற்கொண்டு விட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறோம். ஒரு 5 ஆண்டுகள் பங்கில் இருந்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போகிறப்ப நிறைவு விழா நடக்கும். அந்த நேரத்தில் மிக பெருமையாக சொல்லுவாங்க, நான் இந்த பங்கில் இருந்தவரை எனக்கும் யாருக்கும் சண்டை வந்ததே இல்லை, இந்த பங்கில் எனக்கும் யாருக்கும் மாற்றுக்கருத்து வந்ததே இல்லை. அப்படி பார்த்தா உண்மையில் அந்த பங்கில் வளர்ச்சி என்பது போலியானதாகத்தான் இருக்கும். பெரும்பான்மையாக இந்த உலகத்தினுடைய ஓட்டம் என்பது வேறு. பதவி, பணம், ஒருவர் ஒருவர் ஏமாற்றுதல், பணம் பறித்தல், அடுத்தவருடைய புன்ன அடுத்தவருடைய கண்ணீரிலே மகிழ்தல், எப்படா ஏமாற்றலான்னு காத்திருக்குது, எப்படா பழிவாங்கலான்னு பார்த்துருக்குது, இது உலக மக்களுடைய ஓட்டம், உலக மக்களின் பார்வை. ஆனால் கடவுள் அவர்களிலிருந்து நம்மை தனியே பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன்? நாம் அவர்களை மாற்றுப்பாதைக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களின் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், அவர்கள் செய்வதில் எது சரி எது தவறு எது முறையானது எது முறையற்றது என்பதை சொல்லி காண்பித்து அவர்களை இயேசுவின் பாதையிலே கடவுளின் பாதையிலே அழைத்து வருவதற்காகத்தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறாரே, நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, உலகிலிருந்து அவரால் தனியே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்து வைக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல இருந்துட்டு கடந்து போயிடணும், ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பல சமயங்களில் கடவுளுடைய பணியாளர்கள் உண்மையை கூட பேசாமல் அமைதியாக இருக்கிறோமே. அந்த தருணங்களில் நாம் காயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். அந்த தருணங்களில் நாம் இயேசுவை போல அவமானப்படுவதற்கு தயங்குகிறோம். எப்பொழுது ஒரு பணியாளர் காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த காயங்களை கொண்டாட கற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் உண்மையான பணி வாழ்க்கையை தன் கரங்களில் எடுத்துக்கொள்கிறார். இயேசுவும் அதுதான், எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் உம் சித்தத்தின்படி நடக்கிறேன், அவ்வளவுதான். முடிந்தால் துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும், அவரே சொல்றார். அது துன்பத்தின் கிண்ணம், காயங்களை கொடுக்க போகிற கிண்ணம். இருந்தாலும் இயேசு சொன்னது, என் சித்தம் அல்ல உம் சித்தப்படி ஆகட்டும்னு சொல்லி துன்ப கிண்ணங்களை சிலுவையா இயேசு தன்னுடைய தோள்களை சுமந்தாரே. அந்த காயங்களை தான் இயேசு கொண்டாடினார். அதைத்தான் நாம் நம்புகிறோம். அவர் கல்வாரியிலே மிகச்சிறந்த எல்லாவற்றுக்கும் மேலான உன்னதமான ஒரு பழியை ஒப்பு கொடுத்தார். அந்த பழி அவருடைய காயங்களால் அவருடைய இரத்தத்தால் நமக்காய் செலுத்தப்பட்டது. அதுதான் நிலை வாழ்வுக்கான ஒரு பாதை நமக்கு திறந்து வைத்தது. இயேசுவின் சீடர்களை பாருங்கள், திரு நற்செய்தி எழுதிய யோவானை தவிர மற்ற 11 பேரும் ஒரு காலத்தில் மறுதளித்தார்கள், ஓடி சென்றார்கள், இயேசுவை தெரியாத என சொன்னார்கள், அஞ்சி நடுங்கினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி எப்படி இருந்தது? எல்லாரும் இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தி மறித்த மறைசாட்சியாகத்தானே வாழ்க்கையை கடவுளுக்காய் இயேசுவுக்காய் கொடுத்தார்கள். அவர்கள் ஒருவேளை அப்படியே தங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க ஓடி போய் ஒளிந்திருந்தால், இயேசுவை தெரியாதன சொல்லி மறுதளித்திருந்தால் அவர்கள் இன்று மறைந்திருப்பார்கள். ஆனால் இயேசுவை எந்த உலகம் வெறுத்ததோ அந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் பரவாயில்லை என சொல்லி இயேசுவை அறிக்கையிடுவதில் இயேசுவுக்காய் வாழ்வதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்களே, அதுதான் அவர்களை திருத்தூதர்களாய் இன்றளவும் 2000 ஆண்டுகளை கடந்தும் கூட அவர்களை காண்கின்ற பொழுது கரம் எடுத்து கும்பிட வைக்கின்ற அளவிற்கு நமக்கு முன்னால் உயர்த்தி வைத்திருக்கிறதே. காயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு திருத்தூதர்கள் அஞ்சவில்லை, காயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு திருத்தொண்டர்கள் அஞ்சவில்லை. அழைக்கப்பட்ட பவுல் ஒரு நாளும் அஞ்சியது கிடையாது, நான் நாள்தோறும் சாவின் அருகில் இருக்கிறேன், நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். பவுலை விட யார் அதிகமாய் இயேசுவுக்காய் பயணப்பட்டு கஷ்டப்பட்டார்? ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டு வந்தார். ஏன்? இயேசுவுக்காய் தன் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் உள்ள சொல்றாரு பாருங்களே, என் உடலில் இருக்கின்ற அத்துணை தழும்புகளும் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜெயிலில் தள்ளப்பட்டப்பெல்லாம் என்ன சொன்னாங்க திருத்தூதர்கள், இயேசுவுக்காய் அவமானப்படுத்தப்பட்டதை நினைச்சி அவங்க மகிழ்ந்தார்களாம். இன்றைக்கு இருக்கிற பணியாளர்கள் நாம் இந்த உலகால் வெறுக்கப்பட வேண்டும். ஏன்? இந்த உலகில் உண்மையினுடைய பஞ்சம் இருக்கிறது. நாம் உலகால் வெறுக்கப்பட வேண்டும். இந்த உலகிலே அன்பு செலுத்தப்பட வேண்டிய மக்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த உலகால் நாம் வெறுக்கப்படுவோம். ஏன்? நாம் நீதியை மட்டும் பேசினால், நேர்மையானதை மட்டும் செய்தால், உண்மையை மட்டும் எடுத்துரைத்தால், கண்டிப்பாக இயேசுவுக்கு கிடைத்த அதே வெறுப்பும் அதே சிலுவையும் நமக்கு கிடைக்கும். அது தின்னும். அவர் சொல்றார்ல, பணியாளர் ஒரு நாளும் தலைவரிடம் மேலாடாமல் போகவே முடியாது. இயேசு பயணித்த பாதையிலே நாம் அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு பயணிக்காமல் ஒரு உண்மையான பணியாளனாய் நம்மால் பொன் விழாக்களை வெள்ளி விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது உண்மையில் மனம் மகிழாது. சும்மா ஒரு இடத்துல இருந்தால் போதும், ஆண்டுகள் ஓடிவிடும். நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பதில் நாம் அனுபவிக்கிற காயங்களை கஷ்டங்களை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு அதை கடவுளுக்கு காணிக்கையாக வேண்டும். யோசித்து பார்ப்போம், அந்த காயங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களா இல்லை? அந்த காயத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா இல்லை? எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த நாம் ஏதோ ஒரு இடத்திற்கு பணி செய்ய அனுப்பப்படுகிறோமே, முகம் தெரியாத மனிதர்கள் மத்தியில் சென்று வாழ்கிறோம், பணி செய்கிறோமே, அந்த காயங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களா இல்லை? நம் சொந்த ஊரில் நம் சொந்தங்களோடு, நம் பிள்ளைகளோடு, நம் மனைவி கணவரோடு நம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் கடவுள் சொல்கிறார், அவர் ஒரு பணிக்காய் நம்மை முன்குறித்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் என்று சொன்னால், இந்த காயங்களை நாம் அவருடைய நாமத்தினால் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆக நாம் காயங்களை அனுபவிப்பது நம்முடைய சொந்த விருப்பத்தினால் அல்ல. கடவுள் நம்மை தனியே தேர்ந்தெடுத்து அழைத்து தகுதிப்படுத்தி அவர் நம்மை அனுப்புகிறாரே சொல்கிற இடத்தில், எந்த காரணத்திற்காக கடவுள் நம்மை அனுப்புகிறாரோ அந்த காரணத்தை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். எஸ்ஐ என்னுள்ள இறைவார்த்தை கொடுத்து வருது பார்த்தீங்களா, மேலிருந்து வருகிற வாழ்த்தை அது தன்னுடைய பயனை முழுமையாக செய்து முடிக்க மீண்டும் அவரிடத்தில் வெறுமையாக செல்வதில்லையாம். கடவுள் நம்மை அப்படிதான் அனுப்புகிறார். நாம் போகிற இடத்திலே நாம் பணியை முழுமையாக செய்து முடிக்காமல் வெறுமையாக திரும்பி வந்தோம்னு சொன்னால் நாம் அங்கு சென்றதால் ஒரு பயனுமே இல்லை. ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, பணி வாழ்க்கையிலும் சரி, உண்மையான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் உண்மையான கிறிஸ்துவின் பணியாளனாய் வாழ்கின்ற பொழுது நமக்கு காயங்கள் தின்னும். ஆனால் அந்த காயங்களை நாம் கொண்டாட வேண்டும். ஏனெனில் அந்த காயங்களை நாம் நமக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காய் படுகிறோம். அந்த காயங்கள் கிறிஸ்துவின் பாடுகளோடு ஒப்பிடப்படுவதற்கு தகுதியானவை. ஆகவே எந்த கடவுள் தனக்காய் இறங்கி சென்ற மகனை உயர்த்தினாரோ அதே கடவுளுக்காய் மகனுக்காய் நாம் அழைக்கப்பட்டு காயங்களை அனுபவிக்கிற பொழுது கடவுள் நம்மையும் உயர்த்துவார். ஆக ஒரு காலமும் காயங்களை கண்டோ, வெறுப்பை கண்டோ, உலகத்தினுடைய அன்பில்லாத நிலையை கண்டோ நாம் மனமுடைந்து போக வேண்டாம். மாறாக என் பணிக்கான பரிசு ஆண்டவரிடத்தில் இருக்கிறதென சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறதே, நம்முடைய பணிக்கான பரிசை ஆண்டவரிடத்தில் மட்டுமே தேடுவோம். நம்முடைய பணிக்காலத்தில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்வோம். இஸ்ரேல் மக்களோடு எப்படி கடவுள் இருந்தாரோ, இது ஆண்டவரின் போரென சொல்லி எகிப்திய மக்களுடைய வாயிலிருந்து சொல்ல வச்சபடியாக நாம் உண்மையான ஊழியர்கள் இருக்கிற பொழுது கடவுள் நம் பக்கத்தில் இருந்து அவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவார். ஆக அன்பிற்குரியவர்களே, கடவுள் இதனால் வரை நற்செய்தியிலே நீங்கள் அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், நான் உங்களுள்ளும் என் வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பார். யோவான் நற்செய்தி 13:15 தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவர் கொடுக்கிற கட்டளை, நீங்கள் உண்மையில் என்னை அன்பு செய்தீர்கள் என சொன்னால் இந்த உலகம் உங்களை அன்பு செய்யாது. ஏனெனில் இந்த உலகம் என்னையும் அன்பு செய்யவில்லை. என்னுடைய பணியாளர் என்பதால் இந்த உலகம் உங்களையும் வெறுக்கும். மனம் தளர வேண்டாம். மனிதர் தன் கரங்களால் தன் வார்த்தைகளால் கொடுக்கிற நற்சான்றிதழை விட கடவுள் கொடுக்கிற சான்றிதழ் மிக உயர்ந்தது. மனிதர் கொடுக்கிற சான்றிதழ் ஒரு நாள் நம்மை விண்ணகத்திற்கு உரியவர்களாய் மாற்றப்போவதே இல்லை. ஆனால் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். அவருக்காய் வாழ்கிற பொழுது அவர் கொடுக்கிற சான்றிதழ் நம்மை மேலுலகத்திலே அவரோடு அமரச் செய்யும். இப்போ நான் பேருந்தில் வருகிற பொழுது ஒரு செய்தி வந்துருச்சு வாட்ஸ்அப்பில், ஃபாதர்ஸ் குரூப்பில் பகிரப்பட்டது, கண்டிப்பாக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்திருக்கும். புதுக்கோட்டையில் ஒரு வங்கியில் நடந்த செய்தி, தன் மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான், தன் தாய்க்கு ஒரு 10,000 பணத்தை போட்டு விடுறாரு. வங்கியில் போய் காசு எடுக்கிறப்ப அந்த வங்கி மேலாளர் 10,000 பதிலாக 20,000 அந்த அம்மா கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு அந்த அம்மா வராங்க, எண்ணி பார்க்கிற பொழுது 20,000. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து சேர வேண்டிய தொகை 10,000 தான். அந்த அம்மா கொண்டு போய் மீதம் இருக்க காசை கொடுத்துட்றாங்க. அப்போ கேட்குறாங்க, அம்மா அந்த காசை நீங்களே வச்சுருந்துருக்கலாமே, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, நான் இங்கே யாருக்கும் கணக்கு கொடுக்க வேணாம், ஆனால் என்னுடைய கடவுளுக்கு நான் மேலே கணக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. இங்கே இருக்கிற யாருக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டாம். நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீரும், பணி வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு கஷ்டமும் வேதனையும் கடவுளுக்கு முன்னால் நம்முடைய மாட்சிமிகு காயமாய். அந்த இராணுவ வீரன் சொன்னார் பார்த்தீங்களா, என் பதக்கம் அல்ல எனக்கான பெருமை, என் காயமே எனக்கான பெருமை. அவன் சொன்னபடி கடவுளுக்கு முன்னால் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் அல்ல, அவருக்காய் நாம் சிந்திய ரத்தம், கண்ணீர், வேதனைகள் தான் பெருமையாய் நிற்கும். அது நம்மை அவருக்குரிய பணியாளர்களாய் அவருடைய இல்லத்திலே வலப்புறத்தில் அமரச் செய்து ஒரு மிகப்பெரிய மாட்சியை நமக்கும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம்மோடு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
இதை கொடுத்தேன் என தேடினே, எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதை கொடுப்பேன் என தேடினே, எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த என்றும் சொந்தம் இன்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். இந்த உடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே, கொடுக்கின்ற இனப்பர சமரை கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே.
கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்லன வானக தந்தை கேற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினா. எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது.
தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவ நிறைந்துள்ளன உன்னதங்களிலே யோசனா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம்பெருளுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.